அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் உடுமலைப்பேட்டையில் ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்ட இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான அனைவரையும் கைது செய்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த செய்திகள்.
13th March உடுமலைப்பேட்டை சங்கர் மர்டர் கேஸ். We have secured almost all the accused.
இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய 5 வயது சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது குறித்த தகவல்கள். இலங்கையில் மலையகத்தில் தற்போது நிலவும் காலநிலையின் காரணமாக தேயிலை செடிகள் கருகி வருவதால் தொழிலாளர்களின் வருவாய் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
கொழுந்துள்ள மலையில எல்லாம் பனி அடிச்சு வெந்து போயிருச்சு. எங்களை 10 கிலோ 12 கிலோ கேட்டு ஐயா மாதிரி எங்களுக்கு அறப்பேர் போடுறாங்க. நாங்க 10 நாள் வேலை செய்ய.
இலங்கையில் அரசுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் இரு பெரும் பேரணிகள் நடந்திருப்பது குறித்த செய்திகள். புதிய அறிவியல் செய்திகளை அளிக்கும் அறிவியல் அரங்கம் ஆகியவையும் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சிரியாவில் இருந்து வெளியேறிய ரஷ்ய போர் விமானங்களின் முதல் தொடரணி ரஷ்யாவை வந்தடைந்தன. நாடு திரும்பிய ரஷ்ய படையினரை வரவேற்கும் நிகழ்வொன்று அங்கு நடத்தப்பட்டது. சிரியாவின் போரில் தமது தலையீட்டுக்கான பிரதான இலக்குகளை அடைந்துவிட்டதாகவும் அதனால் அங்குள்ள தமது படைகளை விலக்கிக் கொண்டுள்ளதாகவும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்திருந்ததன் பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய படையினர் இன்று அதிகாலை தமது இராணுவ உபகரணங்களை சரக்கு விமானங்களில் ஏற்றிக்கொண்டிருக்கும் காட்சியை அந்நாட்டு தொலைக்காட்சி ஒளிபரப்பியது. ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ள சிரியாவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி ஸ்டபான் டி மிஸ்டோரா இந்த நகர்வு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எனவும் தெரிவித்துள்ளார். இது சிரியன் சமாதான பேச்சுவார்த்தையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
தென்னாப்பிரிக்கா சென்றிருந்த சூடான் அதிபர் ஒமர் அல் பசீரை நாட்டை விட்டு வெளியேற அனுமதித்த தென்னாப்பிரிக்க அரசின் செயல் சட்டவிரோதமானது என்று அந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. சென்ற ஆண்டு ஜூன் மாதம் பசீர் தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஆப்பிரிக்க ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது அவரை கைது செய்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கும்படி தென்னாப்பிரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அவர் தென்னாப்பிரிக்க விமானப்படையின் விமான தளத்தில் இருந்த விமானம் மூலம் வெளியேறி சென்றுவிட்டார். உத்தரவை அடுத்து பசீர் தங்களுக்கு தெரியாமல் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்று தென்னாப்பிரிக்க அரசு கூறிய காரணம் நகைப்பிற்கு இடமானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவிக்கிறது. டார்ஃபூரில் இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்கள் செய்தார் என்ற புகாரின் பேரில் பசீரை கைது செய்யும்படி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது.
வங்கதேசத்தின் வெளிநாட்டு செலவாணி கணக்கிலிருந்து 80 மில்லியன் டாலர்களுக்கும் மேற்பட்ட தொகை காணாமல் போன விவகாரம் தொடர்பாக வங்கதேச மத்திய வங்கியின் தலைவர் அடியூர் ரஹ்மான் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவ்வளவு பெரிய தொகை நாட்டின் மத்திய வங்கியிலிருந்து திருடப்பட்டிருப்பது அந்நாட்டுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் தனக்கு ஊடகங்களின் மூலமாகவே முதன் முதலில் தெரிய வந்துள்ளதாக அந்நாட்டின் நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மத்திய வங்கியின் கணனியில் புகுந்த ஹேக்கர்கள் நியூயார்க்கில் உள்ள ஃபெடரல் ரிசர்வ் வங்கியில் இருக்கும் வங்கதேச கணக்கிலிருந்து பணத்தை பிலிப்பைன்ஸில் உள்ள சூதாட்ட அரங்க கணக்குக்கு மாற்றினர். இம்மாதிரி பணத்தை மாற்றும் போது ஒரு இடத்தில் சிறு தவறு நேரவே எச்சரிக்கை மணி ஒலித்தது. இவ்வாறு திருடப்பட்ட பணத்தில் ஒரு பகுதியை மீட்டுவிட்டதாகவும் மீதம் இருக்கும் பகுதியை மீட்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பிரசல்ஸில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு தேடுதல் ஒன்றின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு நடவடிக்கையினை அடுத்து அங்கு மிகப்பெரிய போலீஸ் நடவடிக்கை இடம்பெறுகிறது. இதில் காவல்துறை அதிகாரி ஒருவர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். கடந்த நவம்பரில் 130 பேர் பலியாக காரணமாயிருந்த பாரிஸ் தீவிரவாத தாக்குதலுடன் தொடர்புபட்டதாகவே காவல்துறையினரின் இந்த நடவடிக்கை இடம்பெறுவதாக பெல்ஜியன் அரச வழக்கறிஞர் தெரிவித்தார்.
இலங்கையின் தலைநகர் கொழும்பின் புறநகர் பகுதியான கட்டான கிம்பளப்பிட்டிய பகுதியில் உள்ள ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை நடந்த இந்த விபத்தில் உயிரிழந்த 3 ஆண்களும் தமிழர்கள் என அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். சித்திரை மாத தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இலங்கையில் பட்டாசு உற்பத்தி அதிகரித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக பட்டாசு உற்பத்தியை மட்டுப்படுத்துவதற்கான உத்தரவும் அரசினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
சமூக சேவகர் அன்னை தெரேசா செப்டம்பர் 4 தேதியன்று புனிதராக அறிவிக்கப்படுவார் என போப் பிரான்சிஸ் தெரிவித்திருக்கிறார். கொல்கத்தாவின் ஏழை மக்களுக்காக பணியாற்றிய அன்னை தெரேசா ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதர் வரிசையில் இனி இடம்பெறுவார். அன்னை தெரேசா தனது சக்தியின் மூலம் ஒருவரை குணப்படுத்தியதாக சொல்லப்படும் 2வது சம்பவத்தை வத்திகான் மூத்த மதகுருக்கள் அங்கீகரித்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டில் உள்ள உடுமலைப்பேட்டையில் ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்டதால் வெட்டி கொல்லப்பட்ட சங்கர் என்ற இளைஞரின் கொலையில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழகத்தின் உடுமலைப்பேட்டையில் தலித் இளைஞர் சங்கர் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்துவிட்டதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. பெரும்பாலான குற்றவாளிகள் கைதாகியுள்ளதாக திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர் சரஜ்குமார் தாக்கூர் தெரிவித்திருக்கின்றார்.
சங்கர் கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட அனைவரையும் நாங்கள் கைது செய்துவிட்டோம். 48 மணி நேரத்தில் இதை நாங்கள் செய்திருக்கின்றோம். கொல்லப்பட்டவரின் வீடு, அவருக்கு இறுதிச் சடங்கு நடந்த இடம், குமாரமங்கலம், உடுமலைப்பேட்டை பகுதிகளிலும் அதனை சுற்றியிருக்கின்ற பகுதிகளிலும் காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது.
இருந்தபோதும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களது விவரங்களை உடனடியாக வெளியிடப் போவதில்லை என்றும், அவர்கள் அனைவரும் 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவர் என்றும் சரோஜ்குமார் தாக்கூர் கூறினார். மேலும் அவர்களின் வாக்குமூலங்களை பெறுவது, அவர்கள் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை கைப்பற்றுவது போன்ற நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் தவிர இதே வழக்கு தொடர்புடைய வேறு சிலரையும் காவலில் எடுத்துள்ளதாகவும் காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி பலியாகியுள்ள சங்கரின் மனைவி, கௌசல்யாவின் தந்தை சின்னசாமியின் நண்பர்கள் நால்வரும் காவலில் எடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடமும் பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. முன்னதாக நேற்று திங்களன்று திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் சின்னசாமி சரணடைந்தார். ஆனால் இந்த கொலைக்கும் சின்னசாமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அவரது வழக்கறிஞர் சதீஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்து வருகிறார். சின்னசாமியை மார்ச் 21 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதால் இது தொடர்பான அரசியல் கட்சிகளின் கண்டன குரல்களும் வலுப்பெற்று வருகின்றன. முன்னதாக இந்த சம்பவம் குறித்து பேச மறுத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இன்று செவ்வாய்க்கிழமை கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி என்றுமே காதல் திருமணத்தை எதிர்த்தது இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார்.
பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமடைந்திருக்கிறது என்பது தான் இது காட்டுகிறது. இன்னொன்று, காதல் திருமணங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் எதிரே அல்ல
என்றார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். திமுக, காங்கிரஸ், தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசையே குற்றம் சாட்டி வருகின்றன. இதனிடையே தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் குழுவும் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள தமிழகம் வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
செய்தியை அளித்தவர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தை பிரித்து தேசிய மேல் முறையீட்டு நீதிமன்றம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதற்கென அரசியல் சாசன அமர்வு ஒன்றை அமைக்க முன்வந்துள்ளது. மீண்டும் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்தியாவில் தேசிய மேல்முறையீட்டு நீதிமன்றம் அமைப்பது தொடர்பான விசாரணையை நடத்த 5 நீதிபதிகளை உள்ளடக்கிய அரசியல் சாசன அமர்வை ஏற்படுத்த இந்திய உச்சநீதிமன்றம் முடிவெடுத்துள்ளது. இந்தியாவில் தற்போது சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் தொடர்பான இறுதி தீர்ப்பை இந்திய உச்சநீதிமன்றமே அளித்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞரான வசந்த்குமார் என்பவர் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் கிரிமினல், சிவில், தொழிலாளர் மற்றும் வருவாய் தொடர்பாக உயர்நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும் அளிக்கும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடுகளை செய்வதற்கென தேசிய மேல் முறையீட்டு நீதிமன்றம் ஒன்றை அமைக்க வேண்டும் என அவர் கோரியிருந்தார். அப்படி செய்தால் உச்சநீதிமன்றத்தின் பணிச்சுமையை குறைத்து அரசியல் சாசனம் தொடர்பான வழக்குகளையும் பொதுச்சட்டம் தொடர்பான வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்தால் விரைவாக விசாரிக்க முடியும் என வசந்த்குமார் தன் மனுவில் கூறியிருந்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் தலைமையிலான அமர்வு அந்த பொதுநலன் மனு மீதான விசாரணைகளை மேற்கொண்டது. அப்போது இந்த முடிவை நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக வழக்கறிஞர் வசந்த்குமார் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை அணுகிய போது மத்திய சட்ட அமைச்சகத்திடம் முதலில் முறையிடும்படியும் மத்திய அரசு இவரது கருத்தை கேட்க வேண்டும் எனவும் 2014 அக்டோபரில் உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து அவர் மத்திய அரசை அணுகிய போது மத்திய அரசு இந்த கோரிக்கையை நிராகரித்தது.
செய்தி குறிப்பை அளித்தவர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். இத்துடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் கொட்டதிநியாய பகுதியில் 5 வயது பாலியல் 5 வயது சிறுமி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபருக்கு நீர்கொழும்பு நீதிமன்றம் இன்று மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. சார்லஸ் பீட்டர் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
இலங்கையின் தலைநகர் கொழும்பின் புறநகர் பகுதியில் உள்ள கொடதனியாவு பகுதியில் 5 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்பட்ட சமன் ஜெயலத் என்பவருக்கு நீதிபதி சம்பா ஜானகி ராஜரத்ன இந்த தண்டனையை வழங்கினார். சிறுமியை கடத்தியது, அவரை கடுமையாக பாலியல் சித்திரவதைக்குட்படுத்தியது, பாலியல் துஷ்பிரயோகம் செய்தது மற்றும் கொலை செய்தது ஆகிய 4 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை ஆராய்ந்த நீதிபதி மரபணு பரிசோதனை உள்ளிட்ட சாட்சியங்கள் சந்தேக நபருக்கு எதிராக இருந்ததனால் அவருக்கு மரண தண்டனையை அறிவித்தார். கொட்டதெனியாவைச் சேர்ந்த சேயா சதேவ்மி என்ற 5 வயது சிறுமி கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் காணாமல் போனார். இவ்வாறு காணாமல் போன சேயா 2 நாட்களின் பின்னர் காடொன்றிலிருந்து நிர்வாண சடலமாக மீட்கப்பட்டார். இவர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னரே கொலை செய்யப்பட்டுள்ளார் என பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களும் நடந்தன. இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் முன்னதாக பள்ளி மாணவர் ஒருவரை கைது செய்தனர். அந்த மாணவனின் லேப்டாப்பில் ஆபாச படங்களும் கொலை செய்யப்பட்ட சேயாவின் படமும் இருந்தமையினால் சந்தேகத்தில் மாணவனை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் இந்த மாணவனின் மரபணு சேயாவின் மரபணுவுடன் பொருந்தாத காரணத்தால் நீதிமன்ற உத்தரவுக்கமைய அந்த மாணவனை போலீசார் விடுதலை செய்தனர். இதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குடும்பஸ்தர் ஒருவரும் தற்போது தண்டனைக்குள்ளாகியிருக்கும் இளைஞனின் சகோதரரான கொண்டையா என்ற நபரும் கைது செய்யப்பட்டனர். இந்த இருவரும் பின்னர் விடுவிக்கப்பட்ட நிலையில் பிரதான சந்தேக நபர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டார். தற்போது இவர் மீதான குற்றம் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பில் கொலை செய்யப்பட்ட சேயாவின் பெற்றோர் உட்பட சுமார் 30 பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர். இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்த சேயாவின் தாயார் அனைத்து பெற்றோரும் தங்களது பிள்ளைகள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார்.
நீதிமன்றம் குற்றவாளிக்கு கொடுக்க வேண்டிய அதிகபட்ச தண்டனையை வழங்கியுள்ளது. ஒவ்வொரு பெற்றோரும் தமது பிள்ளைகள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும். தயவு செய்து இனிமேல் எனது மகளின் படத்தை ஊடகங்களில் பிரசுரிக்க வேண்டாம்
என்றார் சேயாவின் தாயார்.
செய்திக்குறிப்பு அளித்தவர் சார்லஸ் பீட்டர். இலங்கையின் தலைநகர் கொழும்பில் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் அரசாங்கத்தின் கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் இருவேறு பெரிய பேரணிகள் இன்று நடைபெற்றன. இதுகுறித்த செய்திக்குறிப்போடு மீண்டும் சார்லஸ் பீட்டர்.
புதிய இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பில் இன்று பேரணி ஒன்றை நடத்தியது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவை திரட்டும் வகையில் நடந்த இந்த பேரணியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் உட்பட 100 கணக்கானோர் பங்கு பற்றினர். இந்த பேரணியில் பங்கு பற்றியவர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் கோஷங்களை எழுப்பியபடி கொழும்பு லிப்டன் சுற்று வட்டாரத்தை நோக்கி வந்தனர். நல்லாட்சியே உலகத்தை இலங்கையின் பக்கம் திருப்பியது, பொறுத்துக்கொள்ள முடியாத எதிர்கட்சியினர் திணறிப் போயுள்ளார்கள் என பேரணியில் கலந்து கொண்டவர்கள் கோஷம் எழுப்பினர். தமது கட்சி ஆதரவாளர்களுடன் வந்த ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையிலேறி உரை நிகழ்த்தினர். இங்கு உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் குறுகிய காலத்தினுள் முன்னேற்றகரமான மாற்றங்களை ஏற்படுத்த புதிய அரசுக்கு முடிந்துள்ளதாக தெரிவித்தார்.
நாங்கள் அனைவரும் நாட்டு மக்களின் நலனுக்காக பல திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். 10 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான செயல் திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நாட்டின் கல்வித்துறையை நாங்கள் மேலும் வலுப்படுத்தியுள்ளோம். இன்னும் பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம்
என்றார் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம். நாட்டில் கல்வி சுதந்திரத்தை வலுப்படுத்தியுள்ளோம் என்று அமைச்சர் ஐக்கிய தேசிய கட்சியின் பேரணியில் கூறிக் கொண்டிருந்த அதே சமயம், சுதந்திர கல்வியை பாதுகாக்க கோரி அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் மற்றொரு ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தப்பட்டது. கொழும்பு கோட்டையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்ட பேரணியின் போது மாணவர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தலைநகர் கொழும்பின் புறநகர் பகுதியில் உள்ள கலனி பல்கலைக்கழகத்திலிருந்து பதாகைகளை ஏந்தி கோஷம் எழுப்பியபடி மாணவர்கள் பேரணியாக வந்தனர். இவ்வாறு வந்த மாணவர்கள் ஜனாதிபதி செயலகத்திற்குள் செல்லும் வீதிக்குள் நுழைய முற்பட்ட போது அங்கு தடைகளை ஏற்படுத்தியிருந்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை அங்கிருந்து துரத்தி அடிக்க முற்பட்டனர். சுதந்திர கல்வியை பாதுகாக்கவும் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு எதிராகவும் இன்றைய தினம் போராட்டம் நடத்திய சக மாணவர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய இணைப்பாளர் லஹிரு வீரசேகர தெரிவித்தார்.
சார்லஸ் பீட்டர் அளித்த செய்திக்குறிப்பை கேட்டீர்கள். அடுத்ததாக மலையகத்திலிருந்து ஒரு செய்தி. இலங்கையின் மலையகத்தில் தற்போது நிலவும் காலநிலையின் காரணமாக தேயிலை செடிகள் கருகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தேயிலை பறிக்கும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் உதயகுமார் அளிக்கும் செய்தி தொகுப்பு.
மலையகத்தில் தற்போது நிலவும் பனியும் வெயிலும் கொண்ட காலநிலை காரணமாக தேயிலை செடிகள் கருகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அந்திக்கு வெயில் அடிக்குது, பின்னரம் ஒன்று அஞ்சு ஆறு மணிக்கு மாதிரி பனி இறங்கிடுது. அடுத்த நாள் காலையில் போயிட்டு பார்த்தா தேயிலையில் தான் பனி தண்ணி இருக்கு. அப்படியே அந்த பனி தண்ணி நிற்கிறது எல்லாம் அப்படியே கறி கொட்டிடுது. கறி கொட்டிது, கொழுந்தே இல்லை. கொழுந்து இந்த மாதிரி அந்த கொழுந்தே இல்லை, தேயிலையில் கொழுந்து இல்லை, எல்லாமே கறிக்கு போயிருச்சு. மற்றும் மழை நல்லா மழை பெஞ்சு தேயிலையில் உள்ள அந்த கறி இருக்கிறதெல்லாம் கொட்டி திரும்ப அரும்பு வெடிச்சு கொழுந்து எடுக்க மட்டும் எங்களுக்கு தோட்டத்தில் சரியான அந்த அளவில் வறுமையின் மட்டும்தான் வாழ்கிறாங்க. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க ஆளுக்கு. இப்பயும்
தேயிலை செடிகள் கருகி வருகின்ற காரணத்தினால் நாளாந்தம் பறிக்கப்படும் தேயிலை கொழுந்திலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் வேலை நாட்களும் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
இல்ல கொழுந்துள்ள மலையில எல்லாம் பனி அடிச்சு வெந்து போயிருச்சு. எங்களை 10 கிலோ 12 கிலோ கேட்டு ஐயா மாதிரி எங்களுக்கு அரைப்பேர் போடுறாங்க. நாங்க 10 நாள் வேலை செஞ்சு 5 நாளைக்கு நாங்க அரைப்பேர் போட்டு 5 நாளைக்கு 3 பேர் போட்டா நாங்க எப்படி சாப்பிடுறது?
கொஞ்சம் அந்த 18 கிலோ எடுக்க எடுத்து ஆகணும்னு சொல்லி நிர்வாகமும் எங்களை டைட் பண்ணுது. ஏன்னா இப்போ 18 கிலோ எடுக்கவே இயலாது, சரியான கஷ்டம். இப்போ எடுக்க 7-8 கிலோ எடுத்தாலும் கூட பேர் போடலான்னு சொல்றாங்க. சரியான ஒரு கஷ்டத்தின் மத்தியில தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
அந்த அளவுக்கு எடுக்க இயலாதுங்க. கொழுந்து 5 கிலோ அப்படிதான் எடுக்க இயலுங்க. தேலை வெந்து ஒன்றும் செய்ய இயலாதுங்க.
இப்ப நாங்க இந்த வெயில் எங்களுக்கு பேர் போடுறதுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. ராத்த 10 கிலோ 15 கிலோ கேட்கறாங்க. 7 கிலோ 8 கிலோவுக்கு மேல எடுக்க இயலாது. இதுக்கு எங்களுக்கு மின்னுக்கு ஓட்டு வாங்கினவங்க வந்து எங்களுக்கு நிவாரணம் சரி கொடுக்கணும் தானே. தேயிலையெல்லாம் வெந்து போயிருச்சுங்க.
தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளம், ஊக்குவிப்பு கொடுப்பனவு 120 உட்பட 620 ரூபாய் தற்போது வழங்கப்படுகின்றது. அதுவும் மாதத்தில் 19 நாட்களுக்கு மேல் வேலை செய்தால்தான் அந்த ஊக்குவிப்பு அலவன்ஸ் கிடைக்கும். 19 நாட்களுக்கு குறைந்தால் 450 ரூபாய் மட்டும்தான் நாளொன்றுக்கு வழங்கப்படுகின்றது. தற்போது வேலை நாட்களும் குறைந்துள்ள நிலையில் சம்பளத்திலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் கூறுகின்றார்கள்.
18 கிலோ எடுத்தாக்க எங்களுக்கு 620 ரூபா சேர்த்து 620 ரூபா கிடைக்கும். 10 கிலோ நம்ம இந்த சர்வசாரம் 12 கிலோ எடுக்கிற டைம்ல ஒரு 10 கிலோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களே, கிலோவுக்கு 20 ரூபா கொடுப்பாங்க. அதாவது பேர் இந்த பேர் போட்டு வேலை செய்யறவங்களுக்கு 20 ரூபா கொடுக்குறாங்க. கை காசாலுக்கு அந்த கை காசுன்னு கொழுந்து மட்டும் பறிக்கிறாங்க தானே அந்த டெய்லி, அவங்களுக்கு 30 ரூபா அப்படி முடிச்சுட்ருவாங்க. 25 நாள் வேலை கொடுப்பாங்க முன்னே. ஆனா இப்ப வந்து 18 நாள் 20 நாள் தான், 18 நாள் 20 நாள் கூடாங்க. நிர்வாகம் வந்து 20 நாள் வேலை கொடுத்தா நாங்க 19 நாள் செஞ்சாதான் எங்களுக்கு அந்த 620 ரூபா கிடைக்கும். அப்படி இல்லாடி போனாங்க 425 450 ரூபா அந்த கை 450 ரூபா போட்டு கை காசுல முடிச்சு கொடுத்துருவாங்க
என்றார் மலையக தேயிலை தோட்ட தொழிலாளி ஒருவர். சம்பள உயர்வை கோரி போராட்டம் நடத்தி வரும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது நிலவுகின்ற காலநிலையும் மற்றுமோர் சவாலாக அமைந்துவிட்டது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
செய்தியை அளித்தவர் செய்தியாளர் உதயகுமார். இனி ஒரு சர்வதேச செய்தி. சிரியாவில் நடந்து வரும் சர்வதேச யுத்தத்தின் காரணமாக லட்சக்கணக்கான சிரிய அகதிகள் ஐரோப்பாவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஜோர்தான் மற்றும் லெபனான் நாடுகளில் அகதிகளாக உள்ள சிரிய நாட்டு சிறுவர்கள் அவர்களது சொந்த நாட்டிற்கே திரும்பிச் செல்ல விரும்புகின்றனர். பிபிசி செய்தியாளர் கரோலின் ஹவ்லியவின் செய்தியை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
சிரியாவின் யுத்தம் காரணமாக அந்த நாட்டின் சனத்தொகையில் அரைவாசிக்கும் அதிகமானோர் சொந்த நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளனர். இது உடல் மற்றும் உளரீதியான பாதிப்புக்கு உள்ளான ஒரு சிறுவர் சந்ததியை உருவாக்கியுள்ளது. இவர்களில் ஏராளமானோர் பள்ளி படிப்பு இல்லாமல் கல்வியை தொலைத்த சந்ததியினராக வாழ்கின்றனர். நினைத்து பார்க்க முடியாத கொடுமையான யுத்தத்திலிருந்து தப்பித்து ஆயிரக்கணக்கானோர் ஐரோப்பாவிற்கு சென்று கொண்டிருக்கும் நிலையில், ஜோர்தானிலும் லெபனானிலும் தான் சந்தித்த சிறுவர்கள் தாம் சிரியாவிற்கு திரும்பிச் செல்லவே விரும்புவதாக தெரிவித்ததாக தெரிவித்தார் கரோலின். முடியுமென்றால் தான் நாளைக்கே சிரியா செல்ல விரும்புவதாக தெரிவிக்கும் 5 வயது சிறுமி ரவ்வா, தான் அலமாரியில் ஒளித்து வைத்த தனது பொம்மையை எடுக்க வேண்டும், எனது உறவினர்களுடன் விளையாட ஆசையாக இருக்கிறது என்றும் தெரிவித்தாள். தான் கண்ணை மூடி பார்க்கும்போது யுத்தம் நடந்தது நினைவுக்கு வருவதாக அந்த சிறுமி தெரிவித்தாள். தான் வளர்ந்ததும் ஆசிரியையாக வர வேண்டும் எனவும் தெரிவித்தாள். ஜோர்தான் தலைநகரின் புறநகர் பகுதியில் பெரிய வசதிகள் எதுவும் இல்லாத இருட்டான சிறிய அகதிகளின் புனர்வாழ்வு நிலையத்தில் உள்ள 12 வயது சிறுவன் இப்ராஹிம் தான் ஒரு கதாநாயகனாக வர வேண்டுமென்ற கனவில் வாழ்கின்றான். அழகான தோற்றமும் எதனையும் சாதிப்பேன் என்ற ஒரு புன்முறுவலுடனும் அந்த சிறுவன் பார்ப்போரை வசீகரிப்பதாகவும் உள்ளது. தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட இப்ராஹிம் சிதைந்து போயுள்ள எனது காலை பார்க்க மன உறுதி உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டான். வான் தாக்குதல் ஒன்றின் போதே அவனது கால் சேதமடைந்துள்ளது. குறித்த வான் தாக்குதலில் இப்ராஹிம் தனது அம்மா, 2 சகோதரிகள், 3 சகோதரர்கள், மாமா மற்றும் 5 மைத்துனர்களையும் இழந்துள்ளான். மேலும் இறந்து போன தனது உறவினர்களின் பெயர்களையும் கணக்கிட்டுக் கொண்டிருந்தான். இப்ராஹிமிற்கும் அவனது அப்பாவிற்கும் தற்போது கனடாவில் அகதி திஞ்சம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் அங்கு செல்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியென்றால் கனடா செல்வதற்கு விருப்பமாக உள்ளதா என கேட்டதற்கு உடனடியாக இல்லவே இல்லை என பதிலளித்த சிறுவன், எனக்கு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக சிரியாவிற்கே திரும்பி போக வேண்டும் என பதிலளித்தான். வெளியில் உள்ளவர்களுக்கு சிரியாவில் என்ன நடக்கிறது என்பதில் தெரியாதுள்ளது என தெரிவித்த சிறுவன், அதனை வெளி உலகிற்கு தெரியப்படுத்தும் ஊடகவியலாளராகத்தான் வர வேண்டும் என தெரிவித்தான்.
பிபிசியின் செய்தியாளர் கரோலின் ஹவ்லியாவின் செய்தியை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். அடுத்ததாக புதிய அறிவியல் தகவல்களை அளிக்கும் அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
வணக்கம் நேயர்களே. அனைவருக்கும் அறிவியலில் இன்று முதலில் ஆப்பிரிக்க நாடான மலாவியில் HIV பாதிப்பினால் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் பலியாகின்றனர். இதற்கு அங்கு இலகுவில் சென்றடைய முடியாத பகுதிகளில் மருத்துவ நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் உள்ள சவால்களே காரணமாக இருக்கிறது. இதனை வெற்றி கொள்வதற்கு அங்கு தொழில்நுட்ப கண்டுபிடிப்பான ட்ரோன்களை பாவிப்பது தொடர்பில் பரிசீலித்து வருகின்றனர். ட்ரோன் என்று சொல்லப்படும் ஆளில்லாமல் பறக்கும் சிறிய ரக விமானங்களை பயன்படுத்தி பரிசோதனை மாதிரிகளை விரைவாக எடுத்துச் செல்லக்கூடியதாக உள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை காப்பாற்ற முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. மலாவியில் மக்கள் பெரும் ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கும் பறக்கும் இந்த சாதனம் உள்ளூர்வாசிகள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. இது ஒன்றும் சிரிப்பதற்கான விடயமல்ல. இது பறவை அல்ல, விமானமும் அல்ல, இது ட்ரோன். மலாவியில் HIV பராமரிப்பில் இது மாற்றத்தை கொண்டு வர தொடங்கியுள்ளது. மலாவியில் இலகுவில் சென்றடைய முடியாத பகுதி இது. அங்கு இலகுவில் சென்று சிகிச்சை வழங்க முடியாததால் ஆண்டொன்றிற்கு 10,000 சிறார்கள் எய்ட்ஸினால் உயிரிழக்கிறார்கள். அங்கு பரிசோதனைகளுக்கு என கிளினிக் உள்ளது. அந்த கிராமிய கிளினிக்கு தான் குழந்தைகளை சோதனைக்கு கொண்டு வருவார்கள். ஆனால் HIV சோதனை மேற்கொள்ளும் சிறப்பான சோதனை கூடங்கள் இந்த இடத்திலிருந்து பல கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ளன. HIV பரிசோதனைக்காக இரத்த மாதிரி 4 மாதங்களை குழந்தை எடிசனுக்கு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த குழந்தைக்கு HIV இருப்பது தெரியவந்தால் அதற்கு சிறப்பு இரத்த சோதனை அவசியம். ஆனால் அந்த முடிவுகளை அறிவதற்கு குழந்தையின் தாய் 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டும்.
என்னுடைய குழந்தைக்கு இருமல் ஆரம்பித்தது, அதனால் தான் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தேன். என்னை போல எனது இன்னொரு குழந்தைக்கும் எய்ட்ஸ் இருக்கிறது.
குழந்தையிடமிருந்து பெறப்பட்ட இரத்த மாதிரிகள் காய வைக்கப்பட்டு பொதி செய்யப்பட வேண்டும். பின்னர் அதனை மோட்டார் சைக்கிள் மூலம் புழுதி படர்ந்த வீதி வழியாக சோதனை கூடத்திற்கு கொண்டு செல்லப்படும். சோதனைக்காக பெறப்படும் பலரது மாதிரிகள் ஒன்று சேரும் வரை காத்திருந்தே அவற்றை ஒன்றாக பொதி செய்து எடுத்துச் செல்வது அங்கு வழமையாக உள்ளது. செலவை குறைக்க முடியும் என்பதுவே இதற்கான காரணமாகும். ஆனால் இதனால் நோயாளிகள் காத்திருக்க வேண்டிய காலம் அதிகரிப்பதுடன் காலதாமதமும் ஏற்படுகிறது. அதனால்தான்
இந்த எச்ஐவி சோதனை தாமதங்களை தவிர்க்க ட்ரோன்களை பரிசோதனை முயற்சியாக பயன்படுத்த
தொடங்கியுள்ளனர்.
இது மிகவும் நல்லதொரு தினம். தனது குழந்தைக்கு எச்ஐவி எய்ட்ஸ் இருப்பதை அறிய ஒரு தாய் 3 மாதங்கள் காத்திருப்பது நினைத்து பார்க்க முடியாதது. இப்போது சில வாரங்களில் அதனை அறிய முடியும்.
அடுத்த வாரம் முழுவதும் ட்ரோன்களின் வேகம் சோதிக்கப்பட உள்ளது. அது சோதனையில் வெற்றி பெற்றால் எய்ட்ஸ் சிகிச்சையின் பரிணாமத்தை அது அந்த பகுதியில் மாத்திரமல்லாமல் ஆப்பிரிக்கா எங்கிலும் அது மாற்றிவிடும். அனைவருக்கும் அறிவியலில் அடுத்ததாக பூனைகள் பற்றிய ஒரு தகவல். முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் முதியோருக்கு செல்லப்பிராணிகளாக பூனைகள் வளர்க்கப்படுவதை பரவலாக காண முடிகிறது. அவை அவர்களது தனிமையை போக்கி முதியவர்களது உள சுகாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு தெரப்பியாக கூட உதவுகின்றன என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பூனைகள் எவ்வாறு நம்முடன் தொடர்பாடல்களை வைத்துக் கொள்கின்றன என்பதை நாம் துல்லியமாக அறிந்திருக்க வேண்டும் என்கிறார் ஸ்வீடனில் உள்ள லண்ட் பல்கலைக்கழகத்தின் ஒலிப்பியல் பேராசிரியர் சூசன் ஸ்காட்ஸ். அது தொடர்பான ஆய்வு ஒன்று மிக முக்கியமானது என தெரிவிக்கும் பேராசிரியர் பூனைகளின் தொடர்பாடல் குறித்து ஆய்வுகளை தாம் மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார். இந்த ஆய்வு பூனைகள் தொடர்பில் துல்லியமான தெளிவான அறிவை எமக்கு கொடுக்கும் எனவும் தெரிவித்தார். பூனைகள் 90% சந்தர்ப்பங்களில் அவை மற்றவர்களது கவனத்தை ஈர்ப்பு அதற்காகவே மியாவ் என்று கத்துவதாக தெரிவித்த பேராசிரியர் சுசான் அது தொடர்பில் தாம் எவ்வாறு ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளோம் என்பதையும் விளக்கினார்.
Visiting cats in their homes and recording them in various situations during feeding time, during when they want to be let out.
பூனைகளை அவை வளர்க்கப்படும் வீடுகளுக்கு சென்று அவதானிக்க உள்ளோம். வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அவை எவ்வாறு கத்துகின்றன என்பதை பதிவு செய்ய போகிறோம். உதாரணமாக சாப்பாடு ஊட்டும் போது, வெளியில் விளையாடு விடும் போது, அவற்றை தடவும் போது மற்றும் பூனைகளுக்கு பிடிக்காதவாறு அவற்றை அழுத்தும் போதும் பூனைகளின் மியாவ் சத்தத்தில் என்ன வித்தியாசங்கள் உள்ளன என்பதை அவதானிக்க போகிறோம். பின்னர் அவற்றை ஒலிப்பியல் மற்றும் மொழியியல் முறை மூலம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதிலிருந்து அவற்றின் பேச்சினை அறியப்போகிறோம்.
இது ஒரு மிகப்பெரிய ஆய்வாக அமையப்போகிறது என தெரிவித்த அவர் பூனைகளின் இனம், அவை வாழும் சூழல் மற்றும் அந்த சூழலில் உள்ளவர்கள் பேசும் மொழி என்பனவும் அவற்றின் சத்தத்தில் செல்வாக்கு செலுத்தலாம். அது பற்றி தற்போதைக்கு ஒன்றும் கூற முடியாது என்றும் தெரிவித்தார்.
Not as extensively as they meow to humans. Kittens do meow, but they tend to
பூனைகள் அழகான செல்ல பிராணிகள். பூனை குட்டிகள் ஒன்றாக விளையாடும் போது அவை ஒன்றை ஒன்று கட்டி தழுவுவதையும் முத்தமிடுவதையும் பார்க்க முடிகிறது. அவை மனிதர்களுடன் எவ்வாறு பழகுகின்றன என்பதற்கும் பூனைகள் தமக்குள்ளே பழகிக் கொள்வதற்கும் கூட வித்தியாசம் இருக்கிறது
என தெரிவித்த ஸ்வீடன் லண்ட் பல்கலைக்கழகத்தின் ஒலிப்பியல் பேராசிரியர் சூசன் ஸ்காட்ஸ். இந்த ஆய்வு முக்கியமானது ஒன்று என தெரிவித்ததுடன் பூனைகளை வளர்ப்பவர்கள், மிருக வைத்தியர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களுக்கும் இந்த ஆய்வு நல்ல பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தார்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இனி இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகளை கேட்கலாம்.
வங்கதேசத்தின் வெளிநாட்டு செலவானி கணக்கிலிருந்து 80 மில்லியன் டாலர்களுக்கும் மேற்பட்ட தொகையை காணாமல் போன விவகாரம் தொடர்பாக வங்கதேச மத்திய வங்கியின் தலைவர் அடியூர் ரஹ்மான் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவ்வளவு பெரிய தொகை நாட்டின் மத்திய வங்கியிலிருந்து திருடப்பட்டது அந்நாட்டுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சிரியாவிலிருந்து வெளியேறிய ரஷ்ய போர் விமானங்களின் முதல் தொடரணி ரஷ்யாவை வந்தடைந்தன. நாடு திரும்பிய ரஷ்ய படையினரை வரவேற்கும் நிகழ்வொன்று அங்கு நடத்தப்பட்டது. சமூக சேவகர் அன்னை தெரேசா செப்டம்பர் 4 அன்று புனிதராக அறிவிக்கப்படுவார் என்று போப் பிரான்சிஸ் அறிவித்திருக்கிறார். பிரசல்ஸில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு தேடல் ஒன்றின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு நடவடிக்கையினை அடுத்து அங்கு மிகப்பெரிய போலீஸ் நடவடிக்கை நடைபெறுகிறது. இதில் காவல்துறை அதிகாரி ஒருவர் காயங்களுக்குள்ளாகியிருக்கிறார். தென்னாப்பிரிக்கா சென்றிருந்த சூடான் அதிபர் ஒமர் அல் பஷீரை நாட்டை விட்டு வெளியேற அனுமதித்த தென்னாப்பிரிக்க அரசின் செயல் சட்டவிரோதமானது என அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது.
இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது முந்தைய ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் கேட்கலாம். நேயர்கள் நிகழ்ச்சி குறித்த தங்கள் கருத்துக்களை கடிதங்கள் மூலமும் எங்களது ஃபேஸ்புக் ட்விட்டர் பக்கங்களின் மூலமும் தெரிவிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.